అజ్ఞానధ్వాంస విధ్వంస ప్రచండమతి భాస్కరం ఆత్మనో బ్రహ్మదా జ్ఞానం నీరాజదమి ఆత్మన వివిధ బ్రహ్మదం దృష్టి బాలికాభిరలంకృతం పూర్ణానంద ఆత్మతా దృష్టి పుష్పాంజలి మనుస్మరేత్ పరిభ్రమతి బ్రహ్మాండ సహస్రాణి మహీశ్వరే కూటస్థాచల రూపోహం ఇది ధ్యానం ప్రదక్షిణం విశ్వవంద్యోహమేవాస్మి నాస్తి వంద్యోమనన్యకః ఇత్యాలోచనమేవాత్ర స్వాత్మలింగస్య వందనం. నిర్గుణ మానస పూజ ప్రకరణం. ஆச்சாரியால் பண்ணின உயர்ந்ததான பிரகடங்கள்ல இது ஒண்ணு. மானச பூஜைன்னு நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். தேவி மானச பூஜா, விஷ்ணு மானச பூஜா, சிவ மானச பூஜா அப்படின்னு அவைகள்லாம் மனசுனாலேயே ஒரு பரமாத்மாவும் ஒரு தெய்வத்தை வணங்கி வெளியில புஷ்பத்தையும் பழங்கள் இல்லாத போனாலும் மனசுனால மட்டும் வணங்கி வரக்கூடியதான அம்சம் அது. இங்க என்ன பண்ற, நிர்குணமான பிரம்மத்துக்கு நாம் பூஜை பண்றோம். அந்த பூஜையானது அந்தர்முக பூஜைன்னு பேர். அந்த பூஜைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே சமயத்திலேயே நிர்குண பூஜை மட்டுமல்ல, சாதாரணமாக பூஜை பண்ணும் பொழுதும் அந்தந்த பூஜைகள்ல நம்ம பண்ணக்கூடியதான பல உபச்சாரங்களுக்கு என்ன பொருள், ஏன் இந்த உபச்சாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கறது சொல்ல தொடங்கிறார். அதுல ஒவ்வொரு உபச்சாரமா ஆவாகனத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்க, ஆவாகனம் ஆசனம் அர்த்தம் பாத்தியம் இத்தனையும் சொன்னார். இப்ப அடுத்ததாக பகவானுக்கு நைவேத்தியமா எடுத்து தாம்பூலமாச்சு. 24வது ஸ்லோகம் நீராஜதம் அஜ்ஞானத்வாம்ச வித்வம்ச பிரகண்டமதி பாஸ்கரம் ஆத்மனோ பிரம்மதா ஜானம் நீராஜனம் இஹாத்மனா. நீராஜதம் கற்பூர நீராஜனம்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப சாதாரணமா முன்னாள் நீராஜனம்னு சொன்னாலே அது நிச்சேஷமாக அதை ஒழிக்கும்படி பண்றது ராஜன தீப்தவங்கிற அர்த்தம். அதனால அந்த கர்ப்பபுர்கள் குகையில இருக்கக்கூடியது அந்த பரமாத்மாவை நன்றாக பார்க்கும்படி பண்ணக்கூடியது நீராஜனம். அதன் அஜ்ஞானத்வாம்ச வித்வம்ச அஜ்ஞானம் எனக்கூடியதான கார் இருட்டு. அந்த இருட்டு நமக்கு இருக்குன்னே தெரியல சாதாரணமாக, வெளியில பொருள் தெரியல, ஏன்னா இருட்டு இருக்கு அதனால பொருள் தெரியலன்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ளேயே இருட்டுங்கிறது நம்ம கவனிக்க தெரியல, ஏன்னா உள்ள பாக்கறது இல்ல. நம்ம சாதாரணமா எப்படி பாக்கிறோம், வெளி நோக்கி பாக்கிறோம். வெளி நோக்கி பார்த்தோம்னா வெளியில வெளிச்சம் இருக்கு, ஆகையால் வெளிச்சம் இருக்கு, வெளிச்சத்தையே பார்த்து பார்த்து பழகினோம், இருட்டா வந்தா தூங்கி விடுறோம். இப்ப ரொம்ப இருட்டா வந்ததுன்னு வச்சுக்கலாம், வேற வழி இல்ல, வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தூங்கி விடுறோம். விவகாரம் எதை நம்ம எதுக்கு அதிகமாக பாக்கிறோம் வாழ்க்கையில அப்படின்னா வெளிச்சத்துல தான் பாக்கிறோம், வெளிச்சத்தையே பார்க்கிறோம். வெளிச்சத்தில் பொருள்களை பார்க்கிறோம், வெளிச்சத்தை பார்க்கிறோம், ஆனால் இருட்ட பாக்கிறது இல்ல. இவங்க உள்ளிருட்டு இருக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. எப்படி தெரியறது, சாதாரணமாக கண்ணை மூடினோம்னா அப்புறம் தெரியுது ஓஹோ இருட்டதா இருக்கு, அதனாலதான் கண்ணை மூடுறது இல்ல. அப்பப்ப கண்ணை திறந்துட்டே இருக்கும், ஏன்னா உள்ள இருட்டு இருக்குன்னு பயம். இந்த உள்ள இருக்கக்கூடியதான இருட்டானது என்ன பண்றதுன்னா நமக்கு உள்ள இருக்கிற பரமாத்மாவை அறிவிக்காம பண்றது. அந்த பரமாத்மா ஆனந்த வடிவமா இருக்க, அது எப்படி உமக்கு தெரியும் அப்படிங்கிறத தூங்கும் பொழுது என்ன பண்ற, நிம்மதியா தூங்கினேன்னு சொல்றோம். அப்ப அந்த நிம்மதி எங்க இருந்து வந்தது, அங்க டிவி இல்ல, சாப்பிடற உணவு இல்ல, உடுத்திக்கிற ஆடை இல்ல, புதுசா ஒண்ணும் இல்ல, ஆனாலும் நன்றாக தூங்கினேன், இனிமையாக தூங்கினேன், சிரமம் இல்லாமல் தூங்கினேன் அப்படிங்கிற. அப்ப அந்த தூக்கத்துல ஏதோ ஒரு பொருளை அனுபவிச்சிருக்கேன், ஆகையால் தான் தூங்கியிருக்கேன், நன்மாக தூங்கினேன், இனிமையாக தூங்கினேன், சுகமாக தூங்கினேன்னு சொல்றேன். அப்ப அந்த சுகமானது எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா ஆத்மாவிலிருந்துதான் வந்திருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. சுகமும் இருக்கு, ஆத்மாவுக்கு வேற பொருள் இல்லை, ஆகையால் ஆத்மாவினால்தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்டதான அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு ஆன்மாவை, சுகரூபமா இருக்கிற ஆன்மாவை, சாந்தியா இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை மறந்து அலைஞ்சுட்டு இருக்கும். காலமுறை இங்க போனா நல்லதா, அங்க போனா நல்லதா, அவனுக்கு ஏதோ வழி, காசு சம்பாதிச்சா நல்லதுங்கிறா சில பேர், புகழ் சம்பாதிச்சா நல்லதுங்கிறா, பெரிய உத்தியோகம் கிடைச்சா நல்லதுங்கிறா, இப்படியும் நமக்கு சுத்திட்டு இருக்கான். ஆனா அவைகள் வந்த பிறகு துன்பம் தான் ஜாஸ்தியாச்சு, இன்பம் வரல. அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தமானது எங்க இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அந்த ஆனந்த வடிவமான ஆத்மாவை மறைச்சு வச்சுட்டு இந்த உள்ளிருட்டு, அந்த உள்ளிருட்ட போக்கடுமையானால் அதுக்கு எது உபயோகப்படும், இந்த பகவான் உபயோகப்படும், ஆத்மா தான் உபயோகப்படும். ஆகையால் அஜ்ஞானத் வித்வம்ச, அஜ்ஞானம் எனக்கூடியதான காரிருட்டு, அந்த காரிருட்டை போக்கக்கூடியதான கண்ட பிரகண்ட அதிபாஸ்கரம், பிரகண்டம் அதிபாஸ்கரம், சாதாரணமாக சூரியன் இல்ல, ஒரு சூரியன் போறாது, உள்ள இருக்கிற இருட்டு போறது. சூரியனானோன் ஒருவராயிருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா இருட்டையும் விழுங்கி விடுகிறார். காரணமே வந்ததுமே இருட்டெங்கும் காணப்படலை, உலகத்தில் இருக்கிற இருட்டெல்லாம் அவர் காணறார், ஆனால் உள்ள இருக்கிற இருட்டு மட்டும் போகல. சூரியன் இடத்துல நின்னுண்டு கண்ண முடினாலும் உள்ள இருட்டு தான் தெரியும். அப்ப என்ன, உள்ள இருக்கிற இருட்டு அவருக்கு போக்க தெரியல, வெளியில இருட்டு இல்லாம பாத்துக்கிறார். அந்த அந்த தமஸ் இருக்கு பார்த்தா, அதை போக்கடிக்கணுமையானால் இந்த சூரியன் போறாது. நடத்திர சூரியோ பாதி நகந்திர தாரகம் ஏமா விஜயதோ பாந்தி குதோ யமக்ரி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு சூரியனோ சந்திரனோ மின்னலோ அக்னியோ எல்லாமே பிரகாசிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான ஒரு பிரகாசம் தேவையா இருக்கு. அந்த பிரகாசம் தான் இந்த ஆத்மஸ்வரூபம். ஆகையால் பிரகண்டமதி பாஸ்கரம், அப்படிப்பட்டதான ஆத்மா பிரம்மன் தான், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு கருதுறதற்கு ஆத்மனோ பிரம்மதா ஜானம் நீராஜனம் இஹ ஆத்மனஹா. தனக்கு நீராஜனம் பண்றது, ஆத்மாவுக்கு நீராஜனம் பண்றதுன்னா என்ன, இந்த பிரம்மமானதுதான் நான். எந்த பிரம்மம், உலகத்துல எல்லாவற்றையும் சூரியனோ சந்திரனோ மின்னலோ மின்னல் கொடியோ நெருப்போ மற்ற நட்சத்திரங்களோ இவைகளையெல்லாம் எந்த பரமாத்மா பிரகாசிக்கிறாரோ, எது ஸ்வப்பிரகாசமாக இருக்கோ, மற்றது நடத்திலிருந்து ஒளியை வாங்கி கொள்ளாமல் தான் எல்லாவற்றையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஸ்வப்பிரகாசம். சூரியன் இருக்கார், பரமாத்மாவிலிருந்து ஒளியை வாங்கிக்கிறார், உலகத்தை ஒழிக்கிறார். அப்படி இல்ல, வேற எதுலிருந்தும் ஒளியை தான் வாங்கிக்கப்படாது, தனக்கு தானே ஒழிக்கணும், ஒளி வடிவமாக இருக்கணும். அப்படிப்பட்டதான பிரம்மமா இருக்கே, அந்த பிரம்மன் தான் நான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நீராஜனம் பேரா. இப்ப நீராஜனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணிருக்கோம், இப்ப கர்ப்பகிரகத்துல கோவில்ல கருவறையில இருட்டு இருக்கு, அந்த இருட்ட போக்கடிக்கிறதுக்காக தீபத்தை ஏத்துற, அத அல்லது கற்பூரத்தை ஏத்துற, அத பிரகாசமாக பார்த்துட்டு இருக்கோம். அப்பிரகாசத்தில் நாம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அல்லது பகவானை காட்சி பார்க்கிறோம். அதே மாதிரியே நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மம் என்று கருதுதல் இருக்கே, இதுதான் சுவாமி நீராஜரும். அஜ்ஞானத்வாம்ச வித்வம்ச பிரகண்டமதி பாஸ்கரம் ஆத்மனோ பிரம்மதா ஜானம் நீராஜனம் ஆத்மனா நீராஜனம். பகவானுக்கு நீராஜனம் பண்ணிருப்பது, கற்போ நீராஜனம் பண்ண பிறகு என்ன பண்றோம், மந்திர புஷ்பம், மந்திர புஷ்பம் பண்றோம், புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அப்படின்னு. யா அபாம் புஷ்பம், ஜலத்திலிருந்து வந்ததான ஸ்ரத்தை, ஸ்ரத்தாவா ஆபஹா, அந்த ஸ்ரத்தையோட பக்தியோட வருவாங்க. நாம் நினைத்தோமையானால் என்ன ஆகும், நமக்கு சகலக்ஷேமும் ஏற்படும். இதுதான் புஷ்பாஞ்சலின்னு சொல்லுவோம். அஞ்சலியில் ரெண்டு கையிலையும் புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு நீராஜன அனந்தரம் சமர்ப்பணம் பண்றது. புஷ்பாஞ்சலின்னு அஞ்சலி நிறைய புஷ்பங்களை எடுத்து, அப்பதான் ஒரு புஷ்பம் எடுத்துப்போம். எப்ப நிறைய எடுத்துக்கணுமோ அப்ப எடுத்துக்கூடாது, மனுஷியாளுடைய சுவாவம் அப்படி ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த புஷ்பாஞ்சலி புஷ்பங்கள்ல கை நிறைய எடுத்து பரிபூர்ணமாக பகவானுக்கு நம்ம போடுறோம். இந்த புஷ்பாஞ்சலின்னு சொல்லிருக்கல, இந்த புஷ்பாஞ்சலியை பத்தி என்ன அர்த்தம், எதற்காக புஷ்பாஞ்சலி செய்யும், பகவானுக்கு புஷ்பங்களை முதல்ல இருந்து இத்தனை நேரம் பூஜை பண்ணினேனே, இப்ப மறுபடியும் புஷ்பாஞ்சலி போடுறதுல என்ன தாத்பரியம், எதற்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது கேக்குறார், விவித பிரம்மதம் திரட்டி மாளிகாபிரலங்கிருதம் பூர்ணானந்தாத்மதா திருஷ்டிம் புஷ்பாஞ்சலி மனுஸ்மரேது விவித பிரம்மதம் திருஷ்டிம். சின்ன வயசுல நமக்கு ஒண்ணும் தெரியாது, அப்பதான் என்ன நினைச்சோம், ஏதோ ஒண்ணு வேணும் மனுஷனுக்கு, எது வேணும் அப்படிங்கறதுக்காக, எது வேணுமோ அதுக்கு தகுந்தாக ஒரு கடவுளை வழிபட ஆரம்பிக்கும். அப்ப எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சதான கடவுள் யார, பிள்ளையாரம் ஏ சுவாமி, அவர் தான் நமக்கு வேண்டி இதெல்லாம் கொடுப்பாருன்னு ஒரு எண்ணம். கையில மோதக்க வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, லட்டு வச்சுட்டு இருக்காரு, எல்லோருக்கும் எது சுவாமி இஷ்டம், தின்பண்டம் தான் இஷ்டம். முதல்ல ரொம்ப பேர் உலகத்துல ஓட்டு போட்டு கேட்டேன்னா பிள்ளையாருக்குதான் நிறைய ஓட்டு வரும். அடுத்ததான் அனுமதி. அது தவிர வேற யாரும் மீதி தெய்வங்கள்லாம் இது ரொம்ப மைனாரிட்டி போடுவோம். விவகாரம் அப்படின்னா எல்லாருக்கும் அதிகமாக வழிபடுவர் யார்? பிள்ளையார் தான். அந்த பிள்ளையாருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா எப்பொழுதுமே ஆனந்தமா இருப்பார். அவரை பார்த்தாலே ஆனந்தம். அவருடைய உருவத்தை கண்டாலே பெரிய தொப்பை, யானை தலை, இப்படி இப்படி ஆட்டிண்டு. அதோட மட்டுமல்ல பழைய நாள்ல பிள்ளையார் தேவத்தின் விகட கத்தேறி வைப்பார். சந்தோஷமா இருக்கணும் அவருக்கு எப்பொழுதுமே. அது சின்ன மூஞ்சது, அதுக்கு மேல பெரிய உருவம். இத பார்த்தாலே எல்லோருக்கும் ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம். அதே போலயே அவர் என்ன கையில லட்டு வச்சுருக்கார். முதா கரத்த மோதகம், முதா கர ஆத்த மோதகம், சந்தோஷமாக கையில லட்டுவோ வச்சுருக்கிறவர் அப்படின்னு. சதா விமுக்தி சாதகம், கலாதராவதம் சகம், விலாசிலோக ரட்சகம். சந்தோஷமா இருக்கக்கூடியதான, விலாசமா இருக்கக்கூடியதான, மனிதர்களையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறவர் அப்படின்னு அந்த மகாத்மாவ இப்படி அங்கே தியானம் பண்ணினோம். அதுக்கப்புறம் ஒரு 8 வயசா எடுத்து உபநயனம் பண்ணினேன். உபநயனம் பண்ணினா எனக்கு காயத்ரி மந்திரம், அம்பாள காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி அப்படின்னு பூஜைப்பட்ட ஆரம்பிச்சோம். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் என்னாச்சு, சிவனையோ விட்டனையோ யாருக்கு எது பிடிக்குமோ அவளுக்கு. அதுக்கப்புறம் குலதெய்வம்னு ஒரு ஆரம்பிச்சார். எங்களுக்கு வீரபத்ரன் குலதெய்வம். நான் வேண்டாம்னு சொல்லலையே, எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். சில பேருக்கு மகாகாளி குலதெய்வம்னா கஷ்டம். இப்ப என்னாச்சுன்னா ஒவ்வொரு சமயத்திலயும் ஒவ்வொரு பகவான நாடினோம். அது எதற்காக? அப்பப்ப நமக்கு என்ன வேணுமோ எனக்கூடியதான உபாசனை. இது உபனிஷத்துகளே நாம பிரம்மேச்சு பாசிதா, வாக் பிரம்மேச்சு பாசிதா, மனோ பிரம்மேச்சு பாசிதா, புத்தி பிரம்மேச்சு பாசிதா, இப்படி இது பல உபாசனைகள் சொல்லு. எதற்காக? அந்தந்த பலத்தை குறித்து அந்தந்த உபாசனையை சொல்லு. நியாயமா பார்த்தோமையானால், வேதாந்த ரீதியாக பார்த்தோமையானால் எல்லா கடவுளும் ஒண்ணுதான். இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான எந்த ஒரு சாட்சி ஸ்வரூபமாக சைத்தன்யம் இருக்கோ அது வெவ்வேறு உருவத்தை எடுத்திருக்கு. ஒரு மகாவிஷ்ணு தான் வரஹாவதாரமா எடுத்தார், அவரே தான் மீனாவதாரம் எடுத்தார், அவர் தான் நரசிம்மன் ஆனார், அவரே ராமன் ஆனார், அவரே கிருஷ்ணன் ஆனார். ஒருவரே இத்தனை வேஷம் கட்டியிருக்காரு உமக்காகத்தான். ஒவ்வொருத்தருக்கும் உமண்டல ஒரு சுவை, ஒருத்தந்த பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவளுக்கு ராமாவதாரமா எடுத்தார். காரியமாகணும், ஆனா நல்ல வழியிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் சரி கிருஷ்ணாவதாரம். இதுல யோஜனை பண்றதுக்கு டைமே கொடுக்கப்படாது. சமயம் வந்தது முதல்ல அடி, அப்புறம் வேலை அப்படின்னு இருக்குமையானா நரசிம்மாவதாரம். லோகத்துல பாக்கணும், சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனப்பான்மை இருக்கு. வந்து ஆரோக்கியம் பண்ணிட்டு அதை பண்ணி இது பண்ணி 10 வருஷம் ஜெபம் பண்ணி அதை வழி இதை பண்ணி என்ன சொல்றது இல்ல உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ. அவர் ரொம்ப கெடுதலா இருக்காருன்னு சூழ்நில இருந்து வெளியில வந்தா முதல்ல கொண்டுட்டார். அப்புறம் தான் நீதியா இருக்கலாம். ஜட்மெண்ட் அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது, முதல்ல ஆக்சன் தான். இப்படி ஒரு ரத்னாவதாரம். ஏன்னா சில பேருக்கு இதுல ஒரு ஆனந்தம், தீர்மானம் ஆன பிறகு அதுக்கப்புறம் டெல்லி டாலி பண்ணப்படாது அப்படின்னு ஒரு அவதாரம். எதை பண்ணினாலும் யோஜனை பண்ணி தீர்மானமா பண்ணி 4 பக்கம் விசாரிச்சு அப்புறம் பண்ணணும்னு சில பேருக்கு அவளுக்கு ராமாவதாரம். இப்ப என்ன பண்ணினேன், ஒரே ஸ்வரூபம் தான். அவளுடைய மனப்பான்மையை கண்டு அவளுக்கு எது பிடிக்குமோ எப்படி இருக்கணும்னு கருதுறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு அவதாரங்கள் எழுத இருக்கிறது. ஒண்ணுதான் டியூப்லைட் மாதிரி பெலூன் இருந்தாலும் அதுக்குள்ள அந்த பெலூன்குள்ள காத்துதான் இருக்கு. ஆப்பிள் மாதிரி பெலூன் இருந்தாலும் உள்ள காத்துதான் இருக்கு. பூனை மாதிரி பெலூன் இருந்தாலும் உள்ள காத்துதான் இருக்கு. காத்துதானே பெலூன்குள்ள இருக்க முடியா? ஆனா இது பூனை பெலூனுக்குறான், டியூப்லைட் பெலூனுக்குறான், ஆப்பிள் பெலூனுக்குறான். ஆப்பிளும் பூனையும் ஒண்ணும் கிடையாது, உள்ள இருக்கிற காத்துதான். அதே மாதிரி பல வடிவங்களில் பல உருவங்களில் பகவான் இருந்த போதிலும் அந்த பகவான் நம்ம எதை பூஜை பண்றோமோ அவர் உங்களுடைய ஆத்மா தான். ஏகம் சத் த்ரிப்ரா பகுதா வதந்தி, இருக்கக்கூடியதான சத் ஸ்வரூபம் ஒன்னுதான். அத பலவிதமாக காணப்படுகிறது. இப்படி நம்ம அந்தந்த தருணத்துக்கு தகுந்த போல எத்தனையோ தேவதைகளை வணங்கியிருக்கோம். தேவதைகளை வணங்கியிருக்கோம் நாம் நினைக்கிறோம், ஆனா இருக்கக்கூடியதான தேவதை ஒண்ணுதான், ஒரே வடிவம் தான், ஒரு ஸ்வரூபம், ஒரே தத்துவம். பல வடிவங்களாக ஆகும் பொழுது அந்தந்த சமயத்தில் அதது விதமாக நம்ம தியானம் பண்ணினோம். இதுக்காகத்தான், இத சூச்சனம் பண்றதுக்காக தான் பகவானுக்கு என்ன பண்ணிருக்காளா, புஷ்பங்கள்னால அலங்காரம் பண்ணிருக்க. ஒரு மல்லி மாலை, அதுக்கு மேல ஒரு அரளி மாலை, அதுக்கு மேல ஒரு சம்பங்கி மாலை, அதுக்கு மேல சாமந்தி மாலை, வேற சேவை நீட்டா அடுக்கி வச்சிருக்க. அந்த பகவான் வெளியில வரும் பொழுது பாருங்க, ஒரு ஏழு மாலை போட்டு இருக்க. எப்படி விவித பிரம்ம சந்திரட்டி மாலகாதிர அலங்கிருதம், விவித பிரம்ம சந்திரட்டி பல பிரம்மங்களை இருக்கிறது ஒண்ணுதான். பலவிதமாக பூஜை பண்ணிருக்கோம், உபாசனம் பண்ணிருக்கோம், கொஞ்ச நாள் பிள்ளையார உபாசனம் பண்ணிடும், அதுக்கப்புறம் அம்பாள உபாசனம் பண்ணிடும், அதுக்கப்புறம் மகா விஷ்ணு உபாசனம் பண்ணிடும். அந்த தர்மத்துல என்னதான் இருந்தாலும் ஏழு மலையான போய் பாத்துட்டு வரணும்னு அவர் போய் பாத்துட்டு வந்தேன். 32 மணி நேரம் நாயில நின்று என்ன சுவாமி பாக்கணும், அது ஒரு பக்தி. இவ்வளவு நேரம் நின்னாலும் அந்த ஒரு செகண்ட் உள்ள போய் பார்த்தா அபாட, அப்பதான் கண்ண மூடியிருக்கான். இருந்தாலும் ஏழுமலையான பார்த்தேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா, ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லையா. அந்த லட்டு கையில வந்ததுமே அடையப்பா சொர்க்கம் கிடைச்சா போல ஆனந்தம் தான் அதை வைக்கிறான். அப்ப விவகாரம் என்னாச்சு அப்படின்னு பாத்தேன்னா, எவ்வளவு கஷ்ட போதிலும் அந்த தெய்வத்தையும் பார்த்திருக்கேன். அதே போல ஐயப்ப மலைக்கு 40 நாள் 44 நாள் இருந்து மகாபலத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அங்க போய் நடந்து போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஜோதியை பார்த்துட்டு வந்தா மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது. இந்த தெய்வம் வசதியா அந்த தெய்வம் வசதியாங்கிறது இடமே இல்லை, எல்லாரும் வசதி தான். ஆனா ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு நிலையில அப்பப்ப நம்ம யாரோ சொன்னாலும் அதை அதை ஃபாலோ பண்ணிடும் இல்லையா. அதே மாதிரி இப்படித்தான் உன் மனப்பான்மை இருக்க, எந்த சமயத்துக்கு உனக்கு எது வேணுமோ சமயானிக்கு தக்க மாட்டலாடுனீங்க, சமயத்துக்கு தகுந்தாவல் அந்தந்த தெய்வத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கா யானீர். ஆனா எனக்கு என்ன தெரியும், எல்லாம் ஒண்ணுதான். இத்தனை பொருள், இத்தனை புட்ட மாலைகள்லாம் எங்க கோக்கப்பட்டிருக்கு தெரியுமோ, நான் உள்ள இருக்கிற நூல்ல வெறும் நூல் தான். முன்னாலாம் வாழை நாருல கட்டுவா, இப்ப எல்லாம் வாழை நார் கட்டப்படாதுன்னு சொல்லலாம், எல்லாம் நூல்லதான் கட்டுறான். நூல்ல கட்டினா மடி இல்ல, என்ன பண்றது, அது விவகாரம். ஆனா நூல்ல தான் கட்டுறா, இப்ப எல்லாம் விவகாரம் கட்டுறது. இது கவர்மெண்ட் லா வந்திருக்கான், அதுலதான் கட்டணும். வாழை நாடு யூஸ் பண்ணப்படாது, எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சொன்னாங்க விவகாரம்
என்னடாது,
விவகாரம் என்னது, இப்படி இதுல கட்டுறா. இப்ப ஐவைகள்ல இந்த மாலை வரிசையா போட்டுற பத்தில இது என்னச்சு, ஒவ்வொரு தருணத்தில் இங்க இருக்கக்கூடியதான தெய்வத்தை இன்னென்ன விதமாக வழிபட்டிருக்கு. வெளுப்பாக மகாவிஷ்ணுவாகவும், சிவப்பாக அம்பாளாகவும், மஞ்சளாக வேற விஷ்ணுவும், இப்படி தனித்தனியாக உபாசித்து இருக்கேன். ஆனா உபாசித்து இங்க இருக்கக்கூடியதான இந்த சுரூபத்தை என்று காட்டக்கூடியதான வண்ணமாக பல மாலைகளோட இருக்கார். அநேக பிரம்ம சந்திரட்டி, விவித பிரம்ம சந்திரட்டி, மனோ பிரம்மேஸ்வி உபாசிதா, அப்படின்னு காந்தோபியோபனிடத்துல 7வது அத்தியாயத்துல இத்தனை உபாசனங்கள் சொல்லியிருக்க, ஒரு 20 உபாசனங்கள் சொல்லியிருக்க. இப்படி பல பல உபாசனங்கள் எனக்கூடியதான மாலிகா திரலங்கிரதம், இந்த மாலைகள்னால அலங்காரம் பண்ணிக்க இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா. ஆனா அவர் யார் தெரியுமா, பூர்ணானந்தாத்மதா திருஷ்டிம், அவர் தான் பூர்ணமான ஒரு ஆனந்த ஸ்வரூபம். மாலை எப்படி தொங்க போடக்கூடாதா, இல்ல ஹாரமா போட்டிருக்க. இந்த ஹாரம்னு சொன்னா என்ன, இந்த மாலைய மேலையும் கீழையும் கட்டிவிட்டு ஒரு ரவுண்டா இருக்கு, அதான் ஹாரம். ஹாரம் இல்லாம வெறும் அப்படி தொங்க போட்டேன்னா அதுக்கு சரம். பகவானுக்கு போடக்கூடியதுல ஹாரமா இருக்கணும், ஹாரம் வேற பிராகாரம் வேற, இது வேற. ஹாரம்னு சொன்னால் அப்படியே ரெண்டு பக்கத்திலையும் கட்டி ரவுண்டா இருக்கணும். அப்படி மாலைகளை அணிந்திருக்க, அதான் பூர்ணானந்தாத்மதா, இதான் பூர்ணமான ஒரு சுரூபம். ஒரு ஹாரமா கட்டினதான சுரூபம் பூர்ணத்துக்கு ஒரு அடையாளம், ஒரு குறிப்பு. ஆகையா பூர்ண ஆனந்தாத்ருஷ்டிம், மாலையை போட்டா ஒரு ஆனந்தம் தானே. மாலை போடும் பொழுது போடுறவாளுக்கும் ஒரு சந்தோஷம், போட்டுக்கிறவாளுக்கும் ஒரு சந்தோஷம். அந்த முகத்தை பாக்கணும், அப்பதான் சிரிக்கிற. அந்த மாலையை போட்டா நியாயமா, மாலையை போட்டா அந்த மனுஷனுக்கு இல்ல, உங்களுக்கு மாலையை போட்டா எனக்கு போடுறான்னு நீங்க நினைக்கப்படாது, உங்க இதயத்துல இருக்கக்கூடியதான தெய்வத்துக்கு போட்டுருக்க. மாலையில உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா மாலையும் எல்லா அலங்காரமும் யாருக்கு சேர்ந்தது, பரமாத்மாவுக்கு. யாராவது உங்களுக்கு மாலை போடும் பொழுது இதயத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு இந்த மாலை அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படி அந்த பூர்ணானு அந்த பரமாத்மா எப்படி இருக்கார், பூர்ணானந்தாத்மதா திருஷ்டிம், பூர்ணமாகவும் ஆனந்தமான ஆத்மாவாகவும் இருக்கார். பூர்ணமாத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணத்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. அப்படி பூர்ணமா இருக்கார். அதோட மட்டும் இல்ல, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா ஆனந்த வடிவமாகவும் இருக்கார். இப்படி பூர்ணானந்தமாக பரமாத்மா இருக்கார் என்று நினைத்துக் கொண்டு அந்த பரமாத்மாவுக்கு நம்ம புஷ்பாஞ்சலியை சமர்ப்பிக்கணும். அஞ்சலி நிறைய புஷ்பத்தை எடுத்து அவருக்கு போடணும். அவர் பூர்ணானந்தாத்மதா திருஷ்டியை நாம் அறிகிறோம், அக்கடத்தில் நினைக்கிறோம் என்று சொல்ற இதுதான் நீங்க சொல்லக்கூடியதான் அந்த புஷ்பாஞ்சலி. இது எப்ப போடணும்? தற்போது ஹாரதி ஆனவர்கள் இந்த ஹாரதியினால நீராஜனத்தினால நம்ம என்ன சொன்னோம் இதற்கு முன்னால? நானே பிரம்மம்னு. நானே பிரம்மம் என்று கருதுறதற்கே இதான் பூர்ண சொல்லுவோம். பூர்ணம்னு என்ன? முழுமைன்னு அர்த்தம். ரெண்டாவது பொருள் இல்லை உலகத்துல. நான் இதை நினைக்கிறேன், நான் இதை பூஜிக்கிறேன், நான் இதை தியானம் செய்கிறேன் என்று சொல்லும்பொழுது நானு இதுன்னு ரெண்டு இருக்கு. அந்த துவைத பாவனையும் இல்லாம அவரோட ஒன்றாக போறது பார்த்தீங்களா, அதான் அத்வைத பாவம். அந்த பரமாத்மாவோட ஒன்றாயிடு விடுகிறது, இதான் அத்வைத பாவம். அது பூர்ணானந்தாத்மதா திருஷ்டிம், பூர்ணமானந்த ஸ்வரூபம். இதுவரைக்கும் நான் இத்தனை உபகாரங்கள் பண்ணும் பொழுது நான் எப்படி இருந்தேன்? நான் இப்பரம்பொருளை நினைக்கிறேன் நினைச்சேன். இப்ப நினைக்கிறது இல்ல. ஏன் இருக்கிறது? ஒண்ணுதான். அங்க யார் நமஸ்காரியன், யார் நமஸ்காரம் பண்ணக்கூடியது, யார நினைக்கிறது, யார நினைக்கப்படுவது, யார் எல்லாம் ஒண்ணல்லவா? ஆகையால் விவகாரம் இப்படிப்பட்டதான நிலை வந்ததற்கு என்று கருதுறதற்கே இதுக்குத்தான் புஷ்பாஞ்சலி மந்திர புஷ்பம். நம்ம பூஜைங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல எப்படி ஆரம்பிச்சோம்? என்னை தாங்கள் காப்பாற்றவும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப என்ன, காப்பாத்துறதுக்கு இவனே இல்ல, அவரோட ஒன்னா போயிட்டார். இனிமேல காப்பாற்ற வேண்டியதான் பொருள் இல்ல. ஏன்? இவர் ஒன்னா போயிட்டார் அப்படிங்கிற சுரூபம். பூர்ணானந்தாத்மதா திருஷ்டிம் புஷ்பாஞ்சலி மனுஸ்மரேட்டு, இதான் புஷ்பாஞ்சலியுடைய ஒரு சுரூபம். இப்ப இதுக்கு முன்னால நீராஜனம் பார்த்தோம், பகவானுக்கு கற்பூர் நீராஜனம் பார்த்தோம், நீராஜனம் ஆனப்புறம் புஷ்பாஞ்சலி பார்த்தோம். இது ஆனப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பூஜையும் பண்ண வேண்டும் இருக்க, அத நம்ம பண்றதில்ல, தெரியாது. இப்ப தான் சொல்ற கற்பூர் நீராஜனை ஆச்சு, அது ஆனப்புறம் இதுக்கு முன்னால நீராஜனம் ஆனப்புறம் புஷ்பாஞ்சலி போட்டோம். உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பகவான தியானம் பண்ணணும். எல்லாவற்றுக்கும் ரொம்ப முக்கியமானது தியானம். படிக்கிறத விட, பகவானுடைய உருவத்தை பார்க்கிறத விட, ஜபம் பண்றதை விட தியானமானது 1000 மடங்கு வசம். ஏன்னா இவைகளெல்லாம் அந்த தியானம் கிட்டணும் என்பதற்காக பண்ணணும். தியானம்னா என்னது? தியானம்னா என்னது? மெடிடேஷன். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு ரூம்ல உட்கார்றதோ இல்ல ஓம்காரத்தை சொல்லிட்டே இருக்கிறதோ இதெல்லாம் தியானமாக. ஜெய் சிந்தாயாம் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்து வினச்சொல்ல இருந்து வந்தது தியானம் அப்படின்னு. அதையே நினைப்பது, இன்னொன்றை நினைக்காமல் அதையே நினைப்பது. ஒரு எண்ணெய் பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எண்ணெய விடுறோம். எண்ணெய் இருக்கு, ஒரு பாத்திரத்தை வந்து இன்னொரு பாத்திரத்துல விடுற, கீழே ஒரு பாத்திரம் வச்சிருக்க, மேல இருக்கிற பாத்திரத்தை அப்படியே கவுத்துட்டு இருக்க, நடுவுல தாரையா விழுது. அந்த தாரையா விழும்போது தாரை விட்டு போறதோ? விடல. ஏன்னா நீங்க என்ன பண்றீர்கள்? அந்த எண்ணெய் எல்லாம் இங்க வரணும், என் நேரம் புடிச்சுக்கிறது. ஆகையில் என்னன்னா விடாம அப்படியே விட்டுட்டு இருக்க, நடுவுல கட்ட ஆகக்கூடாதுன்னு அப்படியே வச்சுட்டு இருக்க. அப்ப தைலதாராவது, எதுக்காக தைலம்னு சொன்ன? அது கீழே விழுந்துட்டு சிந்திருச்சுன்னு வச்சுங்களேன், அதை தொடச்சி சுத்தம் பண்றது கஷ்டம். சோ அந்த சிந்தாம இருக்கணுங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கு பழைய நாள்ல. இன்னைக்கு நெய்யை விட எண்ணெய் தான் காஸ்ட்லிமா, அதனால ரொம்ப பத்திரமா இருக்கும். இந்த தைலதாராவதுன்னு பாக்கியத்துல சொன்னதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அந்த தைலமானது கீழே விழுந்துருச்சுன்னா சுத்தப்படுத்துறது கஷ்டம், அதனால அது கீழே விழப்படாது, இந்த பாத்திரத்துல தான் விழும். அதுக்காக பத்திரமா பிடிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த போகாம அந்த தைலதாரையானது விடாம கண்டினியூஸ் ஃபுளோ இருக்குதுல. அது மட்டும் இல்ல, அது முழுக்க எண்ணெய் தானே, அந்த எண்ணெயில நடுவுல வேற இன்னொரு பொருள் இல்ல. அதே மாதிரி அந்த தைலதார மாதிரி நம்ம மனசை வச்சுக்கணும்னு இருக்கிறதுல இதுக்கு தியானம்னு. இந்த தைலதார மாதிரி இருக்கணும்ங்கிறதுக்கு நான் முதல்லயே சொல்லிருக்கேன், எண்ணெய ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்துல விடும் பொழுது நடுவுல கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கு, நிரந்தர சிந்தனம். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நடுவுல குறுக்கிடல, நடுவுல வேற ஏதாவது பொருளோ பொட்டமோ பலமா நடுவுல இருக்கோ இல்ல, அந்த எண்ணெய் மேல பாத்திரம் கீழே பாத்திரத்துல விழுது, அது முழுக்க எண்ணெய் தான். அதே மாதிரி நம்ம மனசுல எந்த பகவான நினைக்கிறோ அந்த எண்ணம் மட்டும் இருக்கும், இன்னொரு எண்ணம் குறிக்கப்படாது. திடீர்னு கதை மூடினா இல்லையா பார்த்துட்டு மறுபடியும் தியானம் பண்ணக்கூடாது, சந்தேகம் வரும். உட்கார்ந்து தியானம் பண்ணதுமே சவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா இல்லையா திருப்பி எழுந்துட்டு போவா, தியானம் போச்சுன்னு. தியானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த தியானம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணிருக்கேன், அதுக்கு தகுந்ததாக இந்த மனப்பான்மை வரணுங்கிறதுக்காக தான் பூஜை பண்ணிருக்கேன். குடிச்சுட்டு பிரார்த்தனை பத்மாசனம் போட்டு பகவான நினைச்சு பகவானுக்கு புட்பம் போட்டு தனம் போட்டு சந்தனம் போட்டு நைவேத்தியம் பண்ணி இந்த நீராஜனம் போட்டு இவ்வளவு பண்ணினா இந்த மனசானது அட்யூன் ஆயிருக்கு, அந்த தியானத்துக்கு தக்கவாறு ரெடியா இருக்கு. இப்ப டக்குன்னு நமக்கு எழுந்து பண்ணிக்கலாம், முதல்ல இது பண்ணினாதான் அந்த நிலை வரும். ஆனால் நமக்கு அப்பொழுதுதான் இல்லாத சந்தேகங்கள் வரும், அப்பதான் யாராவது செல் அடிப்பாங்க பக்கத்தில் நம்மளை அழைத்துன்னு போறதுக்குன்னு ஒரு செல்போன் ஒண்ணு இருக்கு பத்தல. பழைய நாள்ல யமதர்மராஜா வரும்பொழுது ஏதாவது ஒண்ணு தோணுமா, யாராவது வந்தா போலயோ உங்களை கூப்பிடலா போலயோ அப்படின்னு சொன்னா என்னால நிக்காத பிராணம் அப்படின்னு நினைப்பேன். இப்ப எல்லோரையும் எப்பொழுதும் கூப்பிடுறது செல்போன் தான், எங்கே இருந்தாலும் அந்த செல்போன் சத்தம் பண்ணிட்டு பாருங்க, அவன் எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் முதல்ல அட்டன் பண்ற சார். இவா அப்பா கூப்பிட்டாருன்னா இருப்பா, அம்மா கூப்பிட்டா கொஞ்ச நேரம் இரு அப்படிங்கிறான, செல்போன் கூப்பிட்டா கொஞ்ச நேரம் இரு யாராவது சொல்றாளோ. அதுதான் ஒரு பிராரதமும் இல்லையாது, அடிச்சுன்னு நின்று போனாலும் ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் அதை பார்த்து யாரு கூப்பிட்டாலும் அந்த நம்பர் அங்க இருக்க திரும்பி பாத்துக்கலாமோ இல்லையோ. இவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த மனுஷன் செல்போன் கூப்பிட்டா மட்டும் ஓடி போறான் சார், அவன் எப்படி இருந்தாலும் என் நிலையில இருந்தாலும் ஓடுறானோ இல்லையா. அந்த யமன் கூப்பிட்டா ஓடுற மாதிரி தான் ஓடுறான், அது என்னமோ ஒரு பைத்தியம் அதுல அது இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்னன்னா இப்படி எல்லோரையும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பூர்ணானந்தாத்மா எந்த ஒரு திருஷ்டியும் இருக்கோ அந்த திருஷ்டிக்கு நம்ம மேல பூஜை பண்ணி மனசை தயார் பண்ணிருக்கோம். அந்த தயார் பண்ணி இருக்கக்கூடியதான மனச இன்னொரு இடத்துல போகப்படாது, அது போகாம இருக்கணும் என்பதற்காகத்தான் தைலதாராவத் தியானம். ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எண்ணெய விடும் பொழுது அது எப்படி தங்கு தளங்கள் இல்லாமல் எண்ணெய் விழுந்து கொண்டிருக்கோ, நடுவில் எண்ணெயை தவிர இன்னொரு பொருள் வரலையோ, அதே போல் விஜாதீய பிரத்யய அனந்தரிக சஜாதீய பிரத்யய பிரவாக, வேறொரு எண்ணம் குறிப்பிடாமல் இந்த எண்ணமே வரிசையாக வருவது பாக்கியத்திற்கு லட்சணம். இன்னொரு எண்ணத்தினால் நிறுத்தப்படாமல் பிரகதமான எண்ணமே கண்டினியூஸா வரப்போகுது. இது நிமிடம் நாலு நாள் தினம் பண்ணணும்னு நான் சொன்னேன், ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போகுங்க. இப்படி தியானம் பண்ண தொடங்கி நிலையானால் கொஞ்ச நாளைக்கு அந்த தானா வந்துடும். இப்ப என்னச்சு, முதல்ல ஒரு நிமிஷம் தியானம் கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாசம் அப்படியே பண்ணிட்டே இருந்தோம், அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்ச நாள் தியானமே பண்ண முடியாம போயிடும், அப்புறமும் வருத்தப்படப்படாது, ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஏன்னா யோகாபியாசா அதான் அபியாசம், அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோதா யோகசாஸ்திரம் சொல்றது. இப்படி தியானம் பண்ண தொடங்கினதுமே மூச்சு கட்டு வாங்கம்மா, மூச்சு கட்டுமா முட்டுமா சொல்ற வியாதி அங்கமே ஜெயத்வா இப்படி இவைகள்லாம் யோகசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆனா இவைகளுக்கு பயப்படாதீங்கோ, கண்டினியூஸ் நீங்க பண்ற முயற்சி பண்ணிட்டே இருந்தா கொஞ்ச நாளைக்கு அது யோஜனை பண்றது, ஓஹோ இவன் இனிமேல இவனை ஒண்ணு தடுக்க முடியாதுன்னு ஆரம்பிச்சு தியானம் நிக்க தொடங்க. சோ தியானத்துக்கு ரொம்ப முக்கிய வேண்டியது அபியாசே நத கௌந்தேய வைராக்கியே. அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் தான் தியானத்தை அடைய முடியும். அது வயசாயிருக்க நமக்கு இந்த ஜென்மால, அடுத்த ஜென்மால பாத்துக்கலாம்னு விடாதீங்க. 90 வயசானாலும் 95 வயசானாலும் தியானம் பண்ணலாம், சிரமம் இல்ல. பத்மாசனம் போட்டு ஒரு மணி நேரம் உட்கார்றதுங்கிறது சிரமமாகலாம், தியானத்துக்கு அவைகள்லாம் நிர்பந்தம் இல்ல. சுகமாசனம் எப்படி உட்கார்ந்தா அவங்களுக்கு வசதியா கொடுக்காருன்றா, சேர்ல உட்கார்ந்து தியானம் பண்ணலாம், எப்படியும் தியானம் பண்ணலாம். ஆனா தியானம் மட்டும் நீங்க பண்ணணும். இத தியானம் பண்ணும் பொழுது என்ன ஆகிறது, இந்த மனசுல எதை தியானம் பண்றோ அதை மட்டும்தான் நிக்கிறது, இன்னொரு எண்ணம் வராது. இன்னொரு எண்ணம் வறுமையானால் அப்பப்ப எதுவும் தடுக்கணும். ஏதாவது போன் பண்ணல, என்ன அட்டன் பண்ணலையே, இரு. அப்ப இது எல்லா எண்ணங்களும் அப்பப்ப தோடும் பொழுதே அவைகளை நிறுத்தி எந்த பொருளை தியானம் பண்றோ அதை மட்டும் வரும்படி நீங்க காத்துட்டே இருந்தவையானால் அப்ப என்ன, அப்பவும் ரெண்டு இருக்குமா. தியானம் பண்ற மனசு இருக்கு, அந்த தியானம் பண்ற மனசை இன்னொரு இடத்துல போகாதேன்னு பாக்குற இன்னொரு பொருள் இருக்கோம்தான். அதெல்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், வெறுமனை பேசுறது இல்ல. ஆக்சுவலா தியானம் பண்ணினாதான் அது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்பதான் தெரியும். எல்லாரும் கூப்பிடுவா, பேரல இருந்து ஆரம்பிச்சா ஆத்துக்காரி வலிக்கும். ஏன்னா ஆத்துக்காரிக்கு தெரியும்ல இவர் தியானத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு, அப்பதான் சொல்லுவார். ஏன்னா விபத்து வச்சுக்காம தியானம் பண்றேன் மறந்துட்டாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் தோணும், அந்த சமயத்துல தியானம் கேட்டு. அப்படி இல்லாமல் யார் எதை சொன்னாலும் கவனிக்காமல் புலன்களை அடக்கி கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவைகள்ல நிறுத்தி மனதை மட்டும் உபயோகித்து எப்பொருளை தியானம் பண்றோ அதே நினைத்துக் கொண்டிருத்தல் ஆத்மனி மகதி நியச்சேத் ஆத்மனி உத்திஷ்ட ஜாக்ரத பிராப்ய வர நிபோதத மத்வாரோ ஹர்ஷசோகௌ ஜஹாதி. இந்த அத்யாத்ம யோகத்தை அனுசரித்தேயானால் இந்த ஜென்மாவிலேயே தாங்கள் இன்ப துன்பங்களை ஜெயித்து ஆனந்த வடிவத்தை அடைகிறீர்கள் அப்படின்னு கட்டோபரிஷத்து. அந்த தியானம் இருக்க அதுதான் இங்க சொல்ற பரிப்ரமதி பிரம்மாண்ட சஹஸ்ராணி மகீஸ்வரே கூடத்தாஜல ரூபோகம் இது தியானம் பிரதட்சிணம். அடுத்ததாக நம்ம பிரதட்சிண நமஸ்காரம். இந்த பிரதட்சிண நமஸ்காரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிரதட்சிணம்னு என்னது, தட்சிணம்னா ரைட்டுன்னு அர்த்தம், வளம்னு தட்சிணம்ங்கிறதுக்கு வளம்னு அர்த்தம். தமிழ்ல வளம்னு சொல்றது, சம்ஸ்கிருதத்துல தட்சிணம்னு சொல்றது. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, சூரியன் கிழக்க நோக்கி நீங்க நின்றுனா சூரியன் உதிக்கிற காலத்துல அந்த சூரியனை நோக்கி நீங்க நின்றடையானால் நீங்க இருக்கிறது கிழக்கு. அதுக்கப்புறம் இந்த வடக்கு எங்க இருக்கு தெரியுமா, நான் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, அதான் வடக்கு. சோ விவகாரம் என்ன, வலம் வருதுன்னு சொன்னா உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும், அந்த வல பக்கத்துல இருக்கணும். அந்த பகவான் யாரு இருக்காரோ, யார நீங்க சுத்தரையோ, எப்பொழுதும் உங்களுக்கு வல பக்கத்திலேயே இருக்கும்படி நினைக்கிறது இருக்கிறது இல்ல, அதான் பிரதட்சிணம். பிரகர்ஷேனா எல்லா சமயங்களிலும் வல பக்கத்திலேயே பகவான் இருக்கும்படி பார்த்து கொள்தல், அதான் பிரதட்சிணம். ரொம்ப நேரம் பிரதட்சிணம் பிரதட்சிணம் ஏதோ அப்படி சுத்தறதுன்னு வச்சுட்டு இருக்கான். பிரதட்சிணம்னு சுத்தறதுன்னு தெரியறது இவனுக்கு, எப்படி சுத்தணும். நாம் யாருக்கு பிரதட்சிணம் பண்றோமோ அவர் நமக்கு வல பக்கத்திலேயே எப்பொழுதும் இருக்கணும், அதான் பிரதட்சிணம்ங்கிற பதத்தை கஷ்டம். அதான் கோவில வலம் வருவதுன்னு சொல்லலாம் இல்லையா, இல்லாமல்லா. சரி, இப்படி தட்சிணம் பிரதட்சிணமாக, தட்சிணம்னா என்ன அர்த்தம், சின்ன சின்ன பதங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல, யாரும் சொல்றதும் இல்லை. ரொம்ப நிகழ்ச்சி கேட்டே வச்சுக்கலாம், இதெல்லாம் ஏன் பிராண வாங்குற, நாங்கெல்லாம் சமுத்தா இருந்தோம், எங்க பெரியவாட்ட இதெல்லாம் கேட்கவே கேட்கல அப்படின்னா இது சமுத்தா அர்த்தமா இல்ல. எது கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். உன் மாதிரி அடல் இல்லைங்கிறது அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடியதான கூட போயிடும், அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் எதற்காக அப்படின்னா, இந்த தட்சிணமா இருக்குமே ஆனால் இது தெற்கு பக்கத்துல இருக்கிறவருக்கு எப்படி இருக்கணும்னா கருணை ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம். அந்த தட்சிணாமூர்த்தி அவர் தெற்க நோக்கி பார்த்துட்டு இருக்க, நீங்க அவரை பார்க்கணும்னு எப்படி பாக்குறேன், கடைக்கட்டுதான் பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு தெக்குத்தியான பயம் இல்லை. அதே போல மனுஷனுக்கு மரண பயம் போகணுமே ஆனால் அவனுக்கு வேண்டி இது என்ன, வில் பவர். கேன்சர் வந்திருக்கு சார்னா 20 வருஷமா உயிரோட இருக்காரு சார்னா என்ன விவகாரம், உள்ளூர வில் பவர். இது போல 1000 வியாதி இருக்கு உடம்புல, இதுக்காக கவலைப்படுவான். அவர் என்ன நினைக்கிறார், மனசனுடைய ஒரு பரிணாமம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லணும், ஒண்ணும் பயமில்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கு தெரியணும் நம்மளுடைய முடிவு காலம் வந்தாச்சுங்கிறது தெரியணும். முதல்ல பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணினார், அவர் பாட்டுக்கு அவர் வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போயிட்டு ரொம்ப எல்லா மான்களையும் அதை இது விரட்டினார் பண்ணினார். அதுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப தாகம் எடுத்து, தாகம் எடுக்கும் பொழுது காட்டுல எங்கேயா நதி இது இருக்கா, இருந்தா போய் சாப்பிடலாம். இப்பதான் எல்லாரும் எதை எடுத்துன்னு போறானோ இல்லையா, வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போறோம். இது ஒரு பெரிய விவகாரமா போயிட்டு, பழைய நாள்ல எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில், எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க வாட்டர் பாட்டில் நீங்க பத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற. ஆனா ஒண்ணு அத அப்படியே வாயில வச்சிருந்து எச்சில் பண்ணிட்டு சாப்பிட்டு மறுபடியும் மிச்சம் வச்சிருக்கோம். அதான் எதுலயாவது சாப்பிட்டுறா, சாப்பிட்ட பிறகு முழுசா சாப்பிடணும், மிச்சம் வச்சு கூடாது. ரொம்ப இருக்கே சார், அதுக்கப்புறம் வந்து வேற வாட்டர் பாட்டில் இருக்கோம். அவங்க சாஸ்திரம் என்ன இல்ல, ஒரு பாட்டில் வாடகை என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும், அந்த பாத்திரத்துல விட்டு சாப்பிடணும், சாப்பிட்டதுல மிச்சம் இருக்கக்கூடாது அவ்வளவு. அதே மாதிரி அவர் எடுத்துட்டு போல பாவம் ராஜாவானவர் போனார், ரொம்ப தாகம் இருந்தது. தாகமா இருக்கும்போது அங்கே நதி இருக்கா தீர்த்தம் இருக்கான்னு பாக்கிற, ஒரு இடத்துலயும் தீர்த்தம் காணும், வெயில் காலம் சரியான அங்கே போனா எங்கேயாவது ஆசிரமம் இருக்குமான்னு பார்த்தார். ஒரு குடிசை, அத பழைய நாள்ல இந்த முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணுவாரோ இல்லையா, அவன் நம்ம மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இல்ல, தியானம் பண்றேன்னு மவுண்ட் ரோட்ல நடுவில் உட்கார்ந்தா தியானம் நிக்குமா, எங்க சார் தியானம், எங்க தியானம் பண்ணணும், நீங்க பூஜையோ ஜபமோ எங்க இருக்கணும், ஏகாந்தே சமஸ்யதாம் பரதரே தேதஸ்தமாதீயதாம், ஏகாந்தமாக ஜனங்களுடைய இந்த சிரமெல்லாம் இல்லாத இடமாகத்தான் இருக்கணும். ஆகையால்தான் அவன் காட்டுக்குள்ள போன, ஏகாந்தமாக ஜனங்களுடைய இதெல்லாம் தொந்தரவு இல்லாம இருக்கணும், நம்ம இஷ்டமா நிதானமா தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கு போறான். அங்க போன அதனால என்ன, அவன் என்ன பண்றா, எதுவும் கிடைக்காதுங்கிறதுக்காக முக்கியமா வேண்டியதான ஊர்ல சேர்த்து வச்சுப்பா. இப்ப எல்லாம் பாருங்க, திடீர்னு உங்க அத்தை ரெண்டு பேர் வந்துருக்கான்னு வச்சுங்கள, என்ன பண்றான், கிளம்புங்க ஹோட்டலுக்கு சாப்பாட்டு கேட்கிறான். என்ன இவாத்துல எவ்வளவு இருக்குன்னா, ரெண்டு பேருக்கு சமைக்கக்கூடிய பாத்திரம் தான் இருக்கு, 4 பேர் இருந்தா பாத்திரம் இல்ல, பொருள் இல்ல, என்ன எல்லாம் கிடைக்கிறதுன்னா ராத்திரி 12 மணிக்கும் பக்கத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். பக்கத்துலயே ஏடிஎம் இருக்கு, இங்க போய் காசு வாங்க, அங்க போய் பொருளை வாங்கி இங்க வந்துரு, அவ்வளவுதான் வச்சிருந்துருக்காங்க. தவிர ஒரு பொருளும் வீட்டுல இல்ல. பழைய நாள்ல கிராமத்துல போனா 1 வருஷத்துக்கு வேண்டியதான அரிசி அங்க இருக்கும், நெல் இருக்கும். அதே போலயே இது வேணும் அது வேணும் கவலை கிடையாது, புளிய மரம் இருக்குன்னு அந்த துளுரை எடுத்து ஏதோ பச்சடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், ஆயிடுது. வாழை அப்படியே தார தாரா போட்டிருக்கோம், 2 வாழைக்காய் எடுத்தா கறி ஆயிடுது. அவளுக்கு வந்து இது வேணும் அது வேணும் இல்ல, எதாவது வேண்டி இருக்கோ அதெல்லாம் பக்கத்திலேயே இருக்கு. அதனால இங்க ஆசிரமம் வந்தா போவோம்னு அப்படியே போனார். ஒரு ஆசிரமத்துக்கு போனார். ஆசிரமத்துக்கு போனதுன்னா என்னாச்சு, அங்கேயோ முனிவர் அவர் படம் சமாதியில் இருக்கார், அவர் ரொம்ப நாளா தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அங்க போன போயிட்டு தீர்த்தம் வேணும்னு அவர் கேட்டார். ஒரு தரம் கேட்டார், ரெண்டு தரம் கேட்டார், மூணு தரம் அவர் எழுந்துக்கலாம். இவருக்கு எப்படி பழகி இருக்காரு வாழ்க்கையில, என்ன ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னா நாலு பேர் சுவாமி யாரு என்ன வேணும் அப்படின்னு ராஜா போதுவா. ராஜாவா இருக்கிறவருடைய வழக்கம் என்ன, அவர் கண்ணு இப்படி பார்த்தாலே என்ன வேணும் அப்படின்னு ஜனங்கள் உபயோகம் பண்றதுக்கு ஜனங்கள் இருக்கா. ஆனா இப்ப என்னடா, அவர் பாட்டுக்கு சொல்றது மூணு தரம் நாலு தரம் கூப்பிட்டாலும் அவர் கண்ணை திறக்கல. கோபம் வருமா வராதா வருதா, நமக்கு அந்த கோபமே வராது. என்ன எத்தனை தரம் கூப்பிட்டாலும் உங்க காரியத்தை நீங்க தான் பண்ணிக்கலாம், பண்றதுக்கு ஆள் இல்ல. பையனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் சரி, அதுக்காரிய உங்களோட ஏஜ் ஆயிடுது. சரி அவ்வளவுதான், வந்தா சந்தோஷப்படணும். அந்தமா கேட்டா இவர் எப்படி சரி அவ்வளவுதான், பண்ணினா உண்டு இல்ல இல்ல அப்படிதான் பழகிட்டான். நமக்கு கோபம் வர ராஜாவுக்கு என்னடா இப்படி பழகினால அவருக்கு கோபம் உண்டு. சரின்னு பார்த்தா அங்கெல்லாம் ஒன்னு ரெண்டு பாத்திரம் தட்டுற, வெறும் பாத்திரம் தான் இருக்கே, ஜலம் இல்ல. சார் இன்னொரு ஆசிரமத்துக்கு போகும்னு வெளியில வந்த, அதுக்குள்ள அங்க பாம்பு இருக்கு, அந்த பாம்பு தோலியை உரிச்சு அங்க போட்டிருக்கு. அந்த தோலி எடுத்த தெரியாம அவருடைய கழுத்துல ஹாரமா போட்டார், போட்டு வெளியில வந்துட்டார். அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த கதை இல்ல, அவர் ஆசிரமத்துக்கு எங்கேயோ தீர்த்தம் கிடைச்சது சாப்பிட்டார் போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகு அவருக்கு அரண்மனைக்கு போன பிறகு கரையில இருக்கக்கூடியதான கிரீட்டத்தை கீழே வச்சு மேற்கொண்ட கீழே வச்சு அவரா என்ன காரியம் பண்ணினேன்னா, நான் பண்ணிருக்கப்படாது இது, ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் நல்வழியை காட்டுபவர் நான். ராஜா எப்படி பண்றாரோ அப்படித்தானே மற்றவர்கள் பண்ணுவா. எத்யதாதி சத்ததேவ இதரோஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததன் வர்த்ததே. ஆத்துல அம்மா அப்பா இருந்தா அவ போய் பேசக்கூடாது. அவ போய் பேசினா அதுக்கப்புறம் குழந்தைய போய் பேசாதன்னு சொல்ல முடியாது. அப்பா தினந்தோறும் விடாம சந்தியாவந்தனம் பண்ணும், அப்பதான் பேரன் வந்து சந்தியாவந்தனம் பண்ணாங்க. இவர் பண்ணல என்ன, தாத்தா போன ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரெண்டு தினம் பண்ணலையே சந்தியாவந்தன், அவன் கிளியில நோட் பண்ணிட்டு இருக்கேன். யமதம் ராஜா நோட் பண்றாரோ இல்லையோ பேரன் நோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் சில நாள் விட்டுடோ இல்லையோ, இன்னைக்கு எனக்கு தலைவலிக்கிறது பண்ணாதேங்கிறான். விவகாரம் என்ன, அவமும் பர்ஃபெக்டா இருக்கணும், தெளிவாளா இருக்கிறப்ப அதான் பர்ஃபெக்டா இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது நானே ஒரு அந்தனருக்கு அபச்சாரம் பண்ணியிருக்கேன். ஆகையால் இனிமேல இந்நிலையில் இருவதற்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு நினைச்சா மந்திரிகளை கூப்பிட்டார். பையனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். தான் வைராக்கியத்தோட போயிட்டார். இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பாத்தீங்களா மினிஸ்டருக்கு, அது மாதிரி இருந்தார். பழைய நாளையும் இருந்ததெல்லாம் தப்பு பண்ணிவிட்டவன அல்லது தப்பு நடந்து விட்டதை ஆனால் இதுக்கு வசதியாக நிரூபிக்கிறவனா இருக்கிற நான் தான் அந்த தப்பை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சுண்டு அதை விட்டு விலகினார். இதுக்குள்ள இந்த முனிவருடைய பையன் வந்த பார்த்த இப்படி ஆயிடுச்சு, கோபம் வந்துருது அந்த முனிவருடைய பையனுக்கு. யார் இந்த காரியம் பண்ணாலும் அவன பாம்புக்கு ராஜாவா இருக்கிற தர்சகன் ஏழு நாள்ல கடிச்சவன அவன் பிராணம் விடணும் அப்படின்னு சத்து. அதுக்கப்புறம் அந்த முனிவர் சமாதி விட்டு இறங்கி வந்த, இப்படி பண்ணிவிட்டேன்னர், என்னடா பண்ணின தப்பு காரியம் பண்ணிட்டேன்னு என்ன ஆச்சுன்னர், இந்த காரியம் பண்ணலாமா நீ, வந்ததோ ராஜான்னு தெரிஞ்சுட்டு இருக்க, ராஜா பிராண விடும்படி நீ தவிச்சான அடுத்த ராஜா இதை விட நல்லவனா இருப்பான்னு உனக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, அடுத்த ராஜா இவரை விட நல்லவரா இருக்கணும்னு நீ எப்படி கண்டாய், தெரியாதோ இல்லையோ. இப்ப இன்னொருத்தர சபிக்கலாமோ கூட, முதல்ல அண்ணனரா இருக்கிறவனுக்கு கோபமே வரப்படாது, கோபம் வந்து சபிச்சுட்டாய், சபிச்சதுனால இதனால என்ன ஒரு பரிணாமம்னு உனக்கு தெரியலையோ. அதுவும் பண்ணாம யோஜனை பண்ணாம ஒரு காரியம் பண்ணலாமோ கூடாது, சரி பண்ணிவிட்ட. இப்ப என்ன பண்றது, முதல்ல அந்த ராஜாவை காப்பாற்றணும். இப்ப இருக்கிறவர் நீ சபிச்சு விட்டாய், அவருக்கு ஒண்ணும் தெரியாது, சோ போய் சொல்லிட்டு வா. என்ன ஏழு நாள் தான் உன்னுடைய வாழ்க்கை, ஏழாவது நாள் ராத்திரி தர்சகன் வந்து குறைச்சிருக்கு, நிச்சயமாக உன்னை கொண்டு போடுவோ, நீ பிராணம் விட வேண்டியதுதான் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லு. ஏன்னு அந்த பிராமண சாபத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருந்தது. ஏன்னா அவ காயத்ரி மந்திரம் பண்ணிட்டு இருந்தா. அவருடைய வாக்குல இருந்து ஒரு சொல் வருமையானால் அந்த சொல்லு உண்மையாகவே இருக்கும். ஏன் அந்த அளவுக்கு ஜபத்தை பண்ணினார்? போய் சொல்லிட்டு வாப்பாரு. வந்து சொல்ற ராஜா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கார். இவன் போறதுக்கும் ராஜா எல்லாத்தையும் போறதுக்கு. அப்ப ராஜா சொன்னார், என்ன இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இது போல ஜபிச்சுட்டு உங்களுக்கு ஏழு நாள் தான் வாழ்க்கை. அவர் என்ன பண்ணார், அந்த ஏழு நாள் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டார். நேர கங்கை கரைக்கு போன மாசுகளை தியானம் பண்ணினார். எல்லோரும் வந்தா வரும்பொழுது ஏழு நாள் விடாம வேற எந்த காரியமும் எடுத்துக்கொள்ளாமல் பகவான தியானம் பண்ணினார். ரட்சகன் வரத்துக்கு முன்னாலே அவருக்கு சமாதி கிடைச்சது, ஜீவன் முக்தராயிட்டார். இப்ப என்னாச்சு, அவருக்கு முன்னால் நீ ஏழு நாள்ல பிராண விடுவாய் என்று சொல்றது ரைட்டா தப்பா? அவர் பிரிட்டார். நாம என்ன பண்றோம், சொல்லவே சொல்லாதீங்க. அவளுக்கு சொன்ன போயிடுவார், சொல்லாத போனாலும் போகாதான் போப்பார். ஆனா ஜனங்களுக்கு என்னமோ இது ஒரு மோகம் இருக்கு. சொன்னா இன்னைக்கே பிராணம் போற பிராணம் ஒரு செகண்ட் முன்னால போகாது. முதல்ல சாஸ்திரத்தை நம்பணும். அதே போலயே போகாதுன்னு சொன்னா என்ன நீங்க வரட்டினாலும் போகாது. விஷத்தை சாப்பிட்டாலும் அந்த விஷமானது கலந்தி விஷமா இருக்கும். ஒண்ணும் ஆகாது. வயிற்று வலி இருக்கும், உடம்பெல்லாம் புண்ணாயிடும். அவன் டாக்டர்கிட்ட போய் ஒரு 10,000 செலவாகுமே தவிர பிராணம் மட்டும் போகாது. அந்த சமயத்தை எப்படி அப்பாயிண்டடோ அதான். அதுக்கு முன்னாலே முன்னாள் போறதுக்கு வழி இல்ல. என்ன யமதன் ராஜா அழைச்சிட்டு போகணும்னா வேற வழி இல்லைய. அந்த மனசுல உறுதி இருந்தால் எப்படிப்பட்டதான ஒரு விவகாரத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். எந்த வியாதி வந்தாலும் பவனே படாதீங்க. ஏன்னா பிரதமோதை வியோபிஷக்கு ஜனங்களும் சொல்லிட்டு இருக்கோமே. முதல் முதல் டாக்டர் யாரு? நமஸ்தே அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் முதல் டாக்டர். ஆகையால் அவர் நம்ம பக்கத்துல இருக்கும் பொழுது எந்த வியாதி கிட்டே வரும்? ஒன்னும் ஒண்ணு கிட்டே வர முடியாது. அப்படி ஒரு உறுதி இருக்கணும். கூட்டஸ்தா கலரோ கோபம், இந்த உறுதியத்தா பிரதட்சிணங்கிற விவகாரம் என்ன? என்னை சுத்தி உலகம் உலகத்துல எல்லா பொருளும் சுத்தறது, ஒத்தனல்ல பிரம்மாண்டங்கள்லாம் சுத்தறது. எங்க இருக்கு இல்லைங்க, திருவஸ்வரூபமா இருக்கு. திருவன் தேரா ஜாவரணோ திருவன் தேவோ பிருஹஸ்பதி திருவந்தாத்ரித்தம் தாரயதாம் திருவம். உங்க அத்த கல்யாணத்திலையும் எதுலயும் நல்ல காரியம் பண்றது வாத்தியார் முதல்ல எழுந்துட்டு பெரிய தட்டினவே புஷ்பம் அக்ஷதை வச்சிருந்து இந்த மந்திரம் சொல்றாரு. திருவன் தேராஜா வருணஹா, ராஜா இருக்காதே வருணன், அவர் சாஸ்வதரானவர். திருவன் தேவோ ப்ரஹஸ்பதி, ப்ரஹஸ்பதி நித்தியமானவர். திருவன் தயின் திரச்சாக்னச்சா, எல்லா வேதங்களும் ஒரு மணியாக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான இந்திரனும் அக்னியும் எல்லோரும் துருவமானவாள். ஆகையால் நீங்களும் துருவமா இருக்கணும். இந்த மந்திரம் சொன்னாரே ஆனால் பழைய நாள்ல என்னன்னார், இது மேல எல்லாரும் கப்சிக்கணும் ஆயிடுவான் கேட்டபடாது. என்னன்னார், அந்த இது மேல அவர் சொல்ற மந்திரங்களை கேட்கணும். அதுக்கா அப்ப போறோம். இப்ப நம்ம ரிசப்ஷனுக்கு போறோம். ஏன்னா அப்பத்தானே எல்லாம் நாக்குக்கு சுவையான பொருள் எல்லாம் அங்கேதான் இருக்கு அப்படின்னு ரிசப்ஷன். முகூர்த்தத்துக்கு ஒத்தரும் போறது கிடையாது, சாப்பிட்டு இருக்கோம். அப்படி ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி உலகத்துல சூரியனோ சந்திரனோ மற்ற கிரகங்களோ நட்சத்திரங்களோ அந்த துருவ நட்சத்திரத்தை சுத்தி கொண்டது. அங்கே நான் சக்கரம் இருக்க, சக்கரத்தினுடைய வட்டத்துல ஒரு கருத்து இருக்குன்னால் ஒரு புள்ளி அது வேகமா சுத்தும். ஆனா அந்த சக்கரத்தினுடைய குடம் இருக்க, அந்த சென்ட்ரல் பாயிண்ட், அங்கே ஏதாவது இருந்தா அது சுத்தாது, அங்கேயே இருக்கும். அதே விதமாகதான் உலகத்துக்கெல்லாம் நடு ஸ்திதியில நான் இருக்கேன். ஆகையால் துருவமாக நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறதா உலகம் எல்லாம் பிரதட்சிணமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பகவான நடுவுல வச்சு நாம பலம் வந்துட்டு இருக்கோம். பரிபிரமதி பிரம்மாண்ட சஹஸ்ராணி, ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள். என்ன பிரம்மாண்டம்? நீங்க இருக்கிறதுக்கு பூலோகம்னு பேரு. மேல 6 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், இத்தனை பிராணிகள் எல்லாம் சேர்ந்து சுத்தி கொண்டே இருக்குங்க. பூமி சுத்துறதுன்னா இவன் கேட்கல. அரிஸ்டாட்டல் முதல்ல ஆரம்பிச்சார், கிடையாதுன்னு வெஸ்டர்ன் பிலாசபி இங்க இருந்தா ஆரம்பிச்சது. அவருக்கு விஷன் கொடுத்து கொண்டு விட்டார். பூமி சுத்தல பார்த்தா தெரியுது, நீ சுத்தரேன்னு சொல்ற, தப்பு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டா. விவகாரம் நம்ம ஊர்ல எவ்வளவு தேவை என்ன, அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு பிள்ளாத்தவர் எப்படி பிராணனை விட்டான்னு பாத்தேன், அநியாயமா இருக்குன்னு. அரிஸ்டாட்டிலியன் பிலாசபில இருந்து ஆரம்பிச்சு ஏதோ போயிட்டு இருக்குங்களேன் அது மாதிரி. ஆனா நிஜமா என்ன, எல்லாமே சுத்தின் அந்த அக்ஷரேகம் இருக்கு பத்தல, அத மட்டும்தான் அதை சுத்தி எல்லாமே சுத்து. குளோபல பாருங்க, ஒரு ஆக்சஸ் அதை வச்சு உதாரணம் குளோபல் எல்லாம் சுத்தறது. அதே மாதிரி அந்த எண்டில் இருக்கிறது ஜெனித்துன்னு பேரு, கீழே இருக்கிறது நேடேன்னு பேரு, அதை வச்சு எல்லாம் சுத்தின் இருக்கான். இந்த ஜெனித்து நீங்க எதை சொல்லிட்டுருக்கோம், நாங்க அதான் துருவம்னு சொல்றோம். துருவஸ்வாமி அங்கே போய் நிக்கிறார், அதனால அதுக்கு துருவம்னு தெரிவிச்சிருக்கட்டும். அப்படி அந்த பரிபிரமதி பிரம்மாண்ட சஹசிராணி, இது போல ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள் சுத்தி கொண்டிருக்க எங்கே ஈஸ்வரே, நான் அந்த ஆக்சஸ்ல இருக்கேன், அந்த நடு பாகத்துல இருந்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கேன், கூடத்தாச்சல ரூபோகம் அசையாத, ஒரு மாறுதல் இல்லாமல், அசலம்னு அசையாது, அசையாம ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனா மாறுதல் ஏற்படலாம், அது இல்லை. கூட்டஸ்தாச்சல ரூபோகம், இங்க இருந்து பாட்டியம்மா அழைச்சுன்னு போனார், பத்திரிக்கையதா இருக்கு, இல்ல காசிக்கு அழைச்சுன்னு போனார், இந்த அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, இந்த அம்மா நடக்க முடியல, குழந்தைகள்லாம் போயிட்டு வர, போயிட்டு வர பதியந்தான் இந்த அம்மா கவலைப்பட்டுட்டே இருக்கா, இந்த குழந்தைகள்ல வெளில போறாளோ வராளோ என்ன பண்ணாளோ என்னமோ ஏதோ, ரெண்டு மணி நேரமா ஒவ்வொரு அழுதுட்டு இருக்கா. என்ன விவகாரம் என்ன, அவளும் ஆனந்தமா போயிட்டு வந்துட்டு இருக்க. விவகாரம் என்னன்னு, ஒரு இடத்துல உட்கார்ந்தா நீங்க தானே சந்தோஷமா இருக்கணும், அழுதுட்டு இருக்கிறவா கவலைப்படணும், இது விவகாரம் என்ன. ஒரு இடத்துல இருந்த போதிலும் அவளை நினைச்சு இவ கவலைப்படுற பாத்தீங்களா, லோகத்துல அப்படி பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த கவலை இல்லையா, அதனாலதான் கூட்டஸ்தம்னு போட்டது. கூட்டஸ்தலரூபோகம் தியானம் பிரதட்சிணம், இப்படி பிரதட்சிணம் சொன்னோம். ரொம்ப நாள் நம்ம என்ன பண்றோம், பிரதட்சிண நமஸ்காரம்னு சொல்றோம், பிரதட்சிணம் வேறு நமஸ்காரம் வேறு. ஆனா லோகத்து பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு, இந்த பிரதட்சிண நமஸ்காரங்களை சேர்த்து வச்சுட்டோம் லோகத்துல. ஆனா பிரதட்சிணமானது வேற, வேற பிரயோஜனம், நமஸ்காரம்ங்கிறது வேற, அதுக்கு வேற பதில். அதே போலயே சந்தியா வந்தனம்னு பேர், சந்தி பண்ணியான்னு கேக்குற, வந்தனம் பண்ணியான்னு கேக்குறாடோ, சந்தியாவந்தனம்னா என்னது தெரியல, சந்தியான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வந்தன மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதனால நமஸ்காரப்பட்ட. இப்படி ரெண்டும் சேர்ந்ததுதான் சந்தியாவந்தனம்னு பேர். அது சொல்ல போறோம், அடுத்து காயத்ரி வியாகரத்தை சந்தியா விஜய பிருந்தனிஷேவிதா அப்படின்னு லந்தாசனத்துல நாம வரப்போறது, அப்ப அதை பாத்துப்போம். அவ்வளவு அவசரம் என்ன, விவகாரம் என்ன, அப்படி சந்தியாவந்தனம் தானே சொல்லிட்டு இருக்க, சந்தி தானே இருக்கு, வந்தனம் எங்கேன்னு கேட்கப்படாது, வந்தனம் அதுக்குள்ள இன்க்ளூடட். அதே மாதிரி பிரதட்சிண நமஸ்காரம்னு சொல்லிட்டு இருக்கோம், பிரதட்சிணம் பண்ணின பிறகு பண்றது நமஸ்காரம். அது சில பேர் ஆத்ம பிரதட்சிண நமஸ்காரம், தனக்கு தானே வரவ சுத்திக்கிறது, விவகாரம் முழுக்க பல பக்கமா சுத்திக்கிறது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அது பாக்கணுமா இல்லையா. அதனால முதல்ல பிரதட்சிணம் சொன்னார், பரிபிரமதி பிரம்மாண்ட சஹஸ்ராணி மயி ஈஸ்வரே கூட்டஸ்தல ரூபோகம் இது தியானம் பிரதட்சிணம், விஸ்வந்தியோ அகமேவாஸ்மி நாஸ்தி வந்தியோ மதன்யக இத்தியாலோசனமே வாத்ர ஸ்வாத்மலிங்கஸ்ய வந்தனம் அப்படின்னு நமஸ்காரத்தை பத்தி சொல்ல போற. இத நாளைக்கு கவனிப்போம், நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு ஆசிர்வாதம் அத்வைத.